ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 13 படலம் முதல் 14 படலம் வரை. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவபூஜை பண்றதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரரை பூஜை பண்ணணும். விக்னேஸ்வரர் எப்படி பூஜை பண்றதுன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். பானுவாசரம் உபவாசம், ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம தூங்கலாம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்னென்னா, சூரிய உதயத்துக்கு 5 நாழிகை முன்னாடி அதில் எழுந்துட்டு இந்த ஆற்றுல வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் பொற்றாமரை குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணணும். எப்பொழுதுமே புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணுறவன் விழுப்பு சரீரத்தோட விழுப்பு வஸ்திரத்தோட புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும், சுத்தோதக ஸ்நானம் பண்ணணும். ஒரு கிணத்துலையோ ஆற்றுல பைப்பிலையோ சுத்தோதக ஸ்நானத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவித்திரதாரியாக பஸ்மதாரணம் பண்ணிட்டு பவித்திரதாரணம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பூர்வகமாக அனுஜை பெற்று ஒரு கரையில் இருக்கிற ஒரு பிராமணனுக்கு ஒரு தட்சிணையை கொடுத்துட்டு பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் பண்ணுறது விதி. அந்த பொற்றாமரையில் ஸ்நானம் பண்ணி அந்த பொற்றாமரை கரையிலேயே இருக்கிற விபூதி பிள்ளையார் அல்லது சித்தி விநாயகர் இவாளை பூஜை பண்ண வேண்டியது. பூஜை பண்ணி அந்த பிள்ளையாருக்கு மட்டும் வெண்மலர்களால் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். வெள்ள வெள்ளையர் இருக்கிற புஷ்பங்கள்னால விநாயகரை பூஜை பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் தன்னுடைய துவாதசாந்தத்தில் தன்னுடைய சரீரத்துக்கு 12 அங்குலம் மேலே, சிரசுக்கு 12 அங்குலம் மேலே இருக்கிற அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற மகாதேவரை தியானம் பண்ணி அவருடைய வடிவமாக தன்னை நினச்சி தன்னுடைய சரீரம் கருவீகரணங்களெல்லாம் சிவஸ்வரூபமாக நியாசம் பண்ணிண்டு எல்லாம் பாவனையினால் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தருவேன், ஆச்சாரியெல்லாம் சொல்லித்தருவாங்க உங்களுக்கு. அவரே பாவனை பண்ணிண்டு தன்னை முதல்ல சிவமயமாக ஆக்கிண்டு அதுக்கப்புறம் கண்ணால் பார்க்கப்படுற பிரபஞ்சம் இருக்கே இது தத்துவமயமாக இருக்குது. 36 தத்துவங்களுடைய மாயம்னு பேர் அந்த 36 தத்துவங்களுக்கு. அந்த 36 தத்துவங்கள் தான் கண்ணால் பார்க்கப்படுற பிரபஞ்சமாக ஒரு மாதிரி வந்திருக்கு. அது பூமியிலேருந்து சிவம் ஈரான தத்துவங்கள். அந்த அதுக்கு தத்துவாத்வான்னு பேர். அத்வா என்றால் வழி, தத்துவமாக இருக்கின்ற வழி, அதாவது உயிர் இறைவனை அடைகின்ற வழியில் 6 வழி, அதில் தத்துவம் என்பது ஒரு வழி. அதில் தத்துவ அத்வ ரூபமாக இருக்கிற சிவலிங்கம், தத்துவ அத்வ ரூபமாக இருக்கிற பரமேஸ்வரன், அந்த லிங்கத்தை ஆசன மந்திரத்தினால் ஆசனம் அளித்து மூர்த்தி மந்திரம் மூல மந்திரங்கள்னால அந்த பகவானை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி அது போலவே சுவாமிக்கு வந்து எப்படி புல்லிங்கத்தினால அர்ச்சனைகள் பண்ணுறோமோ அதுபோல் அம்பாளையும் தியானம் பண்ணி அதே மூல மந்திரத்தை ஸ்திரீலிங்கமாக மாற்றிண்டு அந்த அம்பாளுக்கு அர்ச்சனாதிகள்லாம் பண்ணி பிறகு தன்னுடைய உடையவர் ஆத்மார்த்த மூர்த்தியை பூஜை பண்ண வேண்டியது. இவ்வாறு பூஜை பண்ணும்போது அவாவா சக்திக்கு ஏற்ப பலவிதமான அபிஷேக திரவியங்கள், ஷோடச உபச்சாரங்கள், பலவிதமான நிவேதனங்கள் எல்லாவற்றோடு கூட சுவாமி ஆனந்தமாக திருப்தியாக போதும்னு தோணாமல் பகவானே உன்னுடைய பூஜையை பண்ணி எனக்கு திருப்தி ஏற்படலையே, பூஜை பண்ணிகிட்டே இருக்கலாம் போல இருக்கே என்ற பிரேமஸ்வரூபமாக நானும் சுவாமியுங்கிற மாதிரி அவரை பூஜை பண்ண வேண்டியது. பூஜை பண்ணி அந்த பொழுது அப்படியே பூஜையிலேயே போயிடும். அப்புறம் அந்த பிரசாதத்தை ராத்திரி கிரகிக்கலாம். அதுதான் அதம பட்சம். அதை கிரகிக்காமல் மாகேஸ்வரனுக்கு கொடுத்துட்டு அனசனமாக இருக்கலாம். தீர்த்த பிரசனம் மட்டும் பண்ணிட்டு அது அதை விட உத்தமமான பட்சம் அப்படி பண்ணிட்டு. அப்போ 5 பட்சங்கள் இருக்குது. இப்படி ஒருவன் வந்து சோமவார விரதத்தை செய்யணும். இப்படி ஆரம்பித்த சோமவார விரதத்தை ஒருவன் ஒரு சோமவாரம் விடாமல் தொடர்ந்து சில வருஷங்கள் செய்யலாம். அப்புறம் அது உத்தியாபனம் பண்ணுறதுன்னு பேர். உத்தியாபனம்னா விரதத்தை பூர்த்தி பண்ணுறது. எந்த ஒரு வேள்வியாக இருந்தாலும் ஆரம்பம்னு ஒன்று உண்டு, முடிவுன்னு ஒன்று உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது 1 வருஷ காலம் பண்ணலாம், அல்லது 2 வருஷ காலம் பண்ணலாம், அல்லது 3 வருஷ காலம் பண்ணலாம், அல்லது 12 வருஷ காலம் பண்ணலாம். அப்போ 1 வருஷம் நான் பண்ணுறேன்னு மனசில் நினச்சிட்டோன்னா ஒரு சோமவாரம் விடாமல் பண்ண வேண்டியது. 1 வருஷம் பூர்த்தியில் உத்தியாபனம் பண்ண வேண்டியது. 3 வருஷம் வச்சா அப்படி, 12 வருஷம் வச்சா அப்படி. ஜன்மாமுழுக்க பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அப்படி ஆசைப்படுறவன் மட்டும் உத்தியாபனத்தை ஆரம்பித்து அன்றைக்கே பண்ணிட வேண்டியது அப்படின்னு விதி சொல்கிறது அகஸ்தியர். என்ன காரணம்னா, எந்த ஒரு வேள்வியும் ஒழுங்காக முடித்து வைக்கணும். இவன் ஜன்மாமுழுக்க பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஆகவே முன்கூட்டியே முடித்து வச்சுக்கிறான். இதெல்லாம் நம்முடைய வைதிக கர்மாக்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ சபிண்டீகரணம்ங்கிறத 12 மாதம் கழித்து பண்ண வேண்டியதை நம்ம 12வது நாள்லேயே பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், கர்த்தா ஜீவிச்சிருக்கணுமே, அது நம்ம கையில் இல்லையே, சாமி கையில் தானே இருக்குது. அதனால் அந்த கர்மாவை ஆகர்ஷணம் பண்ணி 12 நாளில் பண்ணிடுறோம். பண்ணினதுனால விட்டுவிடாமல் 12 மாதம் கழித்து நம்ம ஜீவிதத்தில் இருந்தோன்னா அப்பையும் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பிரமாணம். அதுபோல் இவன் பண்ண வேண்டியது அந்த உத்தியாபனத்தை ரொம்ப விசேஷமாக பண்ண வேண்டியது. எப்படி பண்ணலன்னா, உத்தியாபனம் பண்ணும்போது பார்வதி பரமேஸ்வரோடைய பிரதிமை பண்ணிக்கணும். உமாமகேஸ்வர ரூபத்தை 30 கழிஞ்சு வெள்ளியினால திருடமாக அந்த பூஜாமூர்த்தத்தை பண்ணிக்கணும். அப்புறம் அந்த உத்தியாபனம் பண்ணுற அன்னைக்கு மட்டும் அக்னி காரியம் உண்டு. 108 எண்ணிக்கை மூல மந்திரத்தினால ஆகுதிகள் கொடுக்கணும். ஆகுதிகள் கொடுத்து அந்த உத்தியாபனத்துக்குன்னு சங்கல்பங்கள் அனுகியங்கள்லாம் பெற்று சிவாச்சாரியாள் வேத பிராமணாள் சிவபக்தாள் எல்லாரையும் வந்து அன்னைக்கு போஜனம் பண்ணி வைக்கணும். அந்த பூஜையை யதாசாஸ்திரம் பண்ணி போஜனம் பண்ணி வச்சு எல்லோருக்கும் அவள் மனசு வந்து திருப்தி அடைகிற மாதிரி சம்பாவனை பண்ணணும். அவள் இவள் இங்கே 10 ரூபாய் கிடைக்கும் நினச்சின்னு வந்திருப்பா, 50 ரூபா தரணும். அப்போ வந்து எப்பொழுதுமே எல்லாம் சூக்ஷ்மம் தர்மத்தில், 50 ரூபா கிடைச்சதே இந்த 50 ரூபா நமக்கு சேரணும்னு அவன் நினப்பா, போக வர ஆட்டோ சார்ஜ் தரணும் அவன் நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுட்டு. இதெல்லாம் அந்த யஜமானன் அந்த கர்மாவை பூரணமாக அந்த பலனை கிரகிக்கிற வாசல். திரவிய தியாகத்தினால இந்த இது கிடைக்குது. அதுக்காக அப்படி வாங்குறவா திரவியத்துக்கு அடிமைன்னு நினைக்கக்கூடாது. அவா அப்படிப்பட்டவா இல்லை. அவா ஸ்வயம் கர்மானுஷ்டானம் பண்ணும்போது நம்மளை விட நிறையா தருவா. ஆனால் லோகத்தில் இயற்கை பிரகிருதிங்கிறது என்னென்னா இப்படி மனுஷனுடைய மனசு நினைக்கும். பகவான்கிட்ட போய் சேர்ற வரையும் நம்ம இப்படி தான் இருப்போம். அதனால இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டு திரவிய தியாகம் பண்ணணும் அப்படின்னு புராணங்கள்லாம் நமக்கு சொல்கிறது. சொன்னபடி செஞ்சுட்டா ஆனந்தமாக இருக்கலாம். அப்படி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு யாகம் போல் இதை முடிக்க வேண்டியது. இந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு பரமஸ்ரேயசான பரமேஸ்வருடைய சாரூப்பியாதி அந்த பதங்கள்லாம் கிடைக்கும். அதை தவிர அவளுக்கு இஷ்ட சித்தி உண்டாகும். எதை நினச்சி இந்த விரதத்தை பண்ணுறாளோ அவளுக்கு அந்த காரியம் சாத்தியமாகும். அப்படி எதையும் நினைக்காம பகவான்கிட்ட அன்பினால் பண்ணோன்னா பகவானே திருவடியை தருவான். அந்தபடி இப்படி நிஷ்காமியமாக பண்ணால் மோட்சமே ஞானமே இதுக்கு பலன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த சேரசோழ பாண்டியர்களாகின்ற மும்முடி மன்னர்களும் அகஸ்திரிட்ட வந்து அனுகை பெற்றுக்கொண்டு பவித்திரம் பெற்றுக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறா. 1 வருஷ காலம் அவள் அனுஷ்டானம் பண்ணுறான். அனுஷ்டானம் பண்ணி அவளுக்கு திவ்யமான அமானுஷ்யமான சக்திகள்லாம் வந்து அகஸ்திரிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஆகாச மார்க்கமாக தேவேந்திரனுடைய ஊருக்கு போய் சேர்றா. அவள் இதே மாதிரி தபஸ்னால வராங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மாத்துக்கு ஒருத்தர் வராங்கிறத நம்ம முன்கூட்டி அறியணும். அதுபோல் இந்திரனுக்கு தெரிஞ்சுடுத்து 3 பேர் ராஜாக்கள் வரா அப்படின்னு சொன்னோடனே அவள் அவனை ரிசீவ் பண்ணி தேவலோகத்தில் அந்த தர்பாரில் 3 பேரையும் கூப்பிட்டு 3 பேருக்கும் இப்படி இந்திரன் இப்படி உட்காந்துருக்காருன்னா ஏத்தா மாதிரி 3 சீட்டு போட்டிருக்காரு, 3 சேர் போட்டிருக்கார், நீங்கள் 3 பேரும் உட்காருங்கோ அப்படின்னு அவளை வந்து அவர் வந்து வரவேற்று அமரச் செய்தார். அதில் சேரனும் சோழனும் இந்திரன் காட்டின ஆசனங்கள்லாம் அமர்ந்தார்கள். ஆனால் உக்ரவர்மன் என்ன பண்ணார், அவருக்கு தோணினது இந்த இந்திரனை விட நம்ம ஒஸ்தி, இவன் காட்டுற ஆசனம் கீழே போட்டிருக்கான், இதில் உட்காந்தோன்னா நம்ம அப்பாவுக்கு அவமானமாகப்படும், நம்ம தேசத்துக்கு அவமானமாகப்படும் என்று சொல்லி அவன் சொல்லாமலே இந்திரன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அவன் தான் நீளமாக ஒரு பிரெஞ்சில் உட்காந்துட்டுருக்கான். சரி உன் பக்கத்தில் இங்கே தான் இடம் இருக்கேன்னு உட்காந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான்ப்பா உட்காரணும் சௌக்கியமாக இருக்கேன் பக்கத்தில் உட்காந்துட்டார். அதுலேயே இந்திரனுக்கு என்னாச்சு, மனசானது அழுங்கி போயிட்டு. உடனே என்ன பண்ணுறான், அவன் அதை காமிச்சிக்கலை. ஏன்னா அவர் அதித்திட்டு அதை காமிச்சிக்கூடாது, விருந்தினன் அல்லவா. ஆகவே மனம் புழுங்கினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கிற வாழ்கிட்ட யாரும் பார்த்து பார்த்து பேசுகிறதுங்கிறது சிரமம், ஏற்ற மாதிரி இருக்கிற வாழ்கிட்ட பார்த்து பேசுறதுங்கிறது ஈஸி. அதனால் சேரனையும் சோழனையும் பார்த்து கேட்குறான், இங்கே எதுக்காக இங்கே வந்தேள் அப்படின்னு கேட்குறான். ஒன்றாவா எங்கள் தேசத்தில் மழையே இல்லை, 12 வருஷத்துக்கு மழை இருக்காதுன்னு பெரியவாள்லாம் சொல்கிறா, உங்கள் தயவுனால எங்களுக்கு மழை வேண்டும் அப்படின்னு கேட்டோன்னே ததாஸ்து, நீங்கள் இங்கே ஆகாரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போங்கோ, நீங்கள் போய் சேர்றதுக்குள்ளே மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு இந்திரன் அனுகிரம் பண்ணிட்டார். ஆனால் உக்ரகுமாரனை பார்த்து பேசவும் இல்லை, உக்ரகுமாரனும் இந்திரனை பார்த்து பேசலை. அப்புறம் உக்ரகுமாரனை பார்த்தார், பார்த்துட்டு நீங்கள் சௌக்கியமாக இருக்கலாங்கிற மாதிரி அவரை வந்து பார்வையினாரை விசாரிச்சுட்டும் தேவதைகளெல்லாம் கூப்பிட்டு தாங்குவதற்கு அரிய ஒரு பெரிய மாலையை தூக்கிட்டு வர சொன்னார். மனசினாலேயே சங்கல்பிப்பா வாழலாம், அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதுனால தூக்கவே முடியாது. தேவர்களே 1000 பேர் தூக்கிட்டு வரான் அந்த மாலையை. அந்த மாலையை தூக்கிட்டு வந்து இதை நீங்கள் வந்து இந்த பரிசை ஏற்றுக்கணும், இதை நீங்கள் தரிக்கணும், இந்த மாலையை தாங்கள் மார்பிலே சூட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்திரன் பிரார்த்தனை பண்ணான். உடனே 1000 தேவர்கள் கொண்டு வந்த மாலையை அப்படி மெல்லிஸ் மாலை போல தூக்கிக்கிட்டார் உக்ரகுமாரர். தானே தன் கழுத்தில் போட்டுட்டார், போட்டுட்டு முதுகு ஒடிஞ்சு நிக்க உட்காரல, ஆனந்தமாக இருக்கே சுகந்தமாக இருக்கே. பஞ்ச தருக்கள் பாரிஜாதம் மந்தாரம் கல்பகம் போன்ற தேவ லோகத்தில் இருக்கிற அந்த 5 தெய்வீகமான மலர்கள், அந்த மலர்கள்னால அந்த மாலை அமைஞ்சிருக்கு, கமகமேன் இருக்கே என்று சொல்லி ஆனந்தமாக அப்படி இருந்தாராம். அதனால் அவருக்கு 1000 தாங்கிய பாண்டியன் என்ற ஒரு பட்டத்தை தேவேந்திரன் கொடுத்தார். ஆச்சரியப்பட்டு உனக்கு இனிமே 1000 தாங்கிய பாண்டியன் என்று பெயர் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சரி நீங்கள் போய்ட்டு வாங்க உங்கள் ஊருக்கு அப்படின்ட்டு உக்ரகுமாரர் நினச்சார், நமக்கு மழை வேணும்னு இவன்கிட்ட கேட்கறது இனிமே நமக்கு வந்து அவமானம். நாம பண்ணின தபஸ்னால நமக்கு ஏற்கனவே அந்த தபஸே இவனை மழை பெய்யுமராமி பண்ணணும். இவன்கிட்ட நம்ம கேட்டு பெறக்கூடாது. எப்ப இவன் நம்மை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக சில சூழ்ச்சிகளை செய்திருக்கிறானோ, நாம பரிபவப்படணும் அவமானப்படணுங்கிறதுக்காக தாங்க முடியாத மாலையை இவன் தாங்கிடுவானா பார்க்கலாம் என்று அவன் சூழ்ச்சி செய்தானோ, அப்பொழுது இவன்கிட்ட எனக்கு மழை வேணும்னு கேட்கறது நமக்கு மரியாதை குறைவு, கேட்டு பெறக்கூடாது. மழை பெய்யற காலத்தில் பெய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டு வரம் கேட்காமலேயே மதுரைக்கு வந்துவிட்டார் உக்ரகுமாரர். அப்போ மதுரை மட்டும் மழை இல்லாமல் இருக்கின்றது, மற்ற தேசங்கள்லாம் மழை பெய்து சுபிக்ஷமாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது உக்ரகுமாரர் என்ன பண்ணுறார், வேட்டைக்கு போகிறார், காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது விலங்குகளெல்லாம் வேட்டையாடுறார். அப்பொழுது நான்கு மேகங்கள் அந்த காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கிற நீர்நிலைகளை மேகமெல்லாம் குளம், ஆறு, ஏரி, சமுத்திரம் போன்ற நீர்களை பருகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கு. அந்த நான்கு மேகங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டால் புஷ்கலாவர்த்தம், சங்காரித்தம், துரோணம், காளாமுகி அப்படின்னு நாலு மேகங்கள். நாலு மேகங்களும் என்னென்ன, மேகங்களுக்கெல்லாம் தலைவன் மேகநாதனாகின்ற இந்திரன். ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. புஷ்கலாவர்த்தம்ங்கிறது பெய்தால் பொன்மழையாக பெய்யும், சங்காரித்தம்ங்கிறது புஷ்பமழையாக பெய்யும், துரோணம்ங்கிறது மண்மழையாக பெய்யும், காளாமுகிங்கிறது கல்மழையாக பெய்யும். இப்படிப்பட்ட மேகங்கள். இந்த மேகங்கள்லாம் இந்திரனுடைய சொத்து என்பதை அறிந்த உக்ரகுமார் என்ன பண்ணார், இந்திரனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மேகங்களுடைய கால்களிலே விலங்கிட்டு மதுரைக்கு அழைத்துட்டு வந்து ஜெயிலில் போட்டுட்டார். என்ன பண்ணார், மேகத்தினுடைய காலில் விலங்கு போட்டார். இந்த கதை எப்படி சார் நாங்கள் நம்புறது அப்படிங்க. பிரகிருத்தியில் ஒரு ரூபம் இருக்கும், அந்த பிரகிருதி ரூபத்தை அதிஷ்டித்து ஒரு தெய்வம் இருக்கும், அதுக்கு தேவதா ரூபம்னு ஒன்று உண்டு. கங்கா அப்படிங்கிற தேவி இருக்காளே பிரகிருத்தியில் ஜலரூபமாக இருப்பாள். ஆனால் பரமேஸ்வரன் கங்கா இங்கே வா அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு ஸ்திரீ ரூபத்தில் சுவாமி கூப்பிட்டேளான்னு வந்து நிற்பாள். அதை போல் இந்த நான்கு மேகங்களும் திவ்யமான தேவர்களே இந்த தேவ மேகங்களாக இருக்கிற காரணத்தினால அவர்கள்லாம் இந்திரனுடைய சேவகர்கள், தேவர்கள் தான் இந்த மேகங்களாக இருக்கிற காரணத்தினால பாமரனுடைய கண்ணுக்கு அது எப்படி தெரியும், மேகரூபமாக தெரியும். ஆனால் உக்ரகுமாரனுக்கே திவ்ய சக்தி இருக்குது சோமாவளம் விரதம் அனுஷ்டானம் பண்ணதுனால, அதனால் அவளுக்கு தேவாகிருத்தியாக தெரியுது. அதனால் அவள் கை தெரியுறது, கால் தெரியுறது, காலில் விலங்கு போட்டு ஜெயிலில் போட்டுட்டான். ஜெயிலில் போட்டோன்னா அவள்லாம் இந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறா, எங்களை இது மாதிரி மதுரையில் ஜெயிலில் போட்டுட்டான். உடனே இந்திரனுக்கு பரம கோபம் வந்தது, இவன்ன ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கொழுப்பா, இவன் என்ன பண்ணா, முதல்ல வாங்கு நீர் வரப்ப வேலை விடுத்ததும் பொங்கி வர சமுத்திரத்தை அடக்கிறதுக்காக கையில் இருந்த ஒரு வேலை விட்டான், அந்த சமுத்திரம் அடங்கினது. வலிய ஆரம் தாங்கிய செருக்கும், நம்மால் தூக்க முடியாத மாலையை அவன் தாங்கி இருந்தான், அந்த ஒரு கர்வம் அவனுக்கு இருக்கு. காரை தலையிடு தருக்கும், மேகங்களை சிறையிடுகின்ற அந்த ஒரு வீரமும் அவன்கிட்ட இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷ சரீரத்துக்கு இவ்வளவு கொழுப்பா, இவற்றை நோக்கி இங்கொரு மனித யாக்கைக்கு இத்துணை வலியாது, இப்படி இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது, இவனுக்கு எப்படி இவ்வளவு கௌரவம் வந்தது, எப்படி ஆற்றல் வந்தது, இந்த ஆற்றலை நான் சகிக்க மாட்டேன். இப்போ எப்பொழுதுமே பெரியவாழ் இருக்கிற மிஸ்டேக்கு தான், ஒருத்தண்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனை விட இன்னொருத்தண்ட 10 ரூபா கூட இருந்தால் இவனுக்கு பொறாமல் வரும். நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு அதிகமாக இருக்கேங்கிற எண்ணம் வராது, இந்த பொறாமைங்கிற எண்ணமானது நம்ம எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த பொறாமைங்கிற எண்ணத்தை விட கெட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது, பொறுமைங்கிற எண்ணத்தை விட உயர்ந்த எண்ணம் எதுவுமே கிடையாது, பொறுமைங்கிற குணத்தை விட உயர்ந்த குணம் கிடையாது, பொறாமை என்ற அவகுணத்தை விட தாழ்ந்த குணம் எதுவும் கிடையாது. அதனால் இந்திரனுக்கு கோபம் வந்தது. இந்திரன் வான வீரர்களை சைன்யமாக அழைச்சிட்டு மதுரை நகர் மீது போர் தொடுக்க வந்து விட்டான். மதுரையினுடைய கோட்டைக்கு வெளியில் நிற்கிறான், முற்றுகையிட்டிருக்கிறான் தேவ வீரர்களோடு கூட இந்திரனானவன். ஒற்றர்கள்லாம் போய் உக்ரகுமாரன் சொன்னால் மதுரையை தகர்க்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து இந்திரன் சைன்யத்தோடு வந்திருக்கிறாருன்னு. இந்திரன் தானே ஏற்கனவே பழகினவன் தான், அவருடைய வலிமை நமக்கு தெரியும் என்று சொல்லி யாரும் அஞ்ச வேண்டாம் என்று சேனானிகள்கிட்ட சொல்லி உக்ரகுமாரர் தன் சைன்யத்தை அழைச்சிட்டு போகிறார். கோரமான யுத்தமானது நடக்கிறது. அவன் விடுகின்ற ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் உக்ரகுமாரர் வெவ்வேறு அஸ்திரம் விட்டு அதை கேன்சல் பண்ணுறார். ரெண்டு படைகளும் ஒன்றோடொன்றும் போரிடுகின்றன. சுக்கராத பெருமானுடைய அருளினால் மனுஷ படைகளாக இருந்தாலும் தேவர் படைகளை துவம்சம் பண்ணுகின்றன. சுவாமியினுடைய கிருப்பையினால் பாண்டிய தேசத்து படையானது. இந்திரனும் உக்ரகுமாரனும் ஒண்டி கொண்டி சண்டை போடுறா. அப்படி போடும்போது இந்திரன் வந்து ஒரு நாகாஸ்திரம் விட்டார்னா உக்ரகுமார கருடாஸ்திரத்தினால் அதை கேன்சல் பண்ணுறார். இந்திரன் வந்து ஒரு அக்னி அஸ்திரம் விட்டார்னா இவர் என்ன பண்ணுவார், ஜலாஸ்திரம் விட்டு அதை வந்து நீக்கிடுவார். அப்போ அவர் ஒரு அஜ்ஞானாஸ்திரம் விட்டார்னா ஞானாஸ்திரத்தினால அதை போக்கிடுவார். இப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்திரன் பார்த்தார், தன்னுடைய அஸ்திரங்கள்லேயே மிக உயர்ந்த அஸ்திரம் எது, அந்த அஸ்திரத்தை தான் இன்னும் அவர் பிரயோகம் பண்ணலை. அதான் வஜ்ராயுதம். மற்ற எல்லா அஸ்திரங்களும் அவர் பிரயோகம் பண்ணி அவர்கிட்டருந்து காலி ஆயிடுத்து. உடனே வஜ்ரத்தை எடுத்து முருகப்பெருமார் மீது எரிந்தார். அந்த வஜ்ரத்துக்காக இந்த உக்ரகுமாரர் பயப்படுவார். அந்த குலிசம் ஏற்கனவே இவர்கிட்ட இருக்கு என்பதனால அந்த வஜ்ரத்தை கேன்சல் பண்ணி இவர் என்ன பண்ணார், பெருமான் தன்னிடம் கொடுத்த சக்கரத்தை விட்டார். வளை, வளை என்றால் சக்கரம். அந்த சக்கராயுதம் என்ன பண்ணது, வஜ்ரத்தை வந்து கீழே தள்ளிட்டு நேரடியாக இந்திரனுடைய மணி முடியினை தூக்கி கொண்டு சென்றது. அது இந்திரனுடைய கழுத்துக்கு வந்திருந்ததுன்னா தலையை தூக்கியிருக்கும். ஆனால் அது இந்திரன் வந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணின அந்த பூஜா பலன், அந்த பலன் காரணமாகவும் துர்வாசர் இந்திரனுக்கு கொடுத்த சாபத்தை மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டார். தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போகும் என்று மாற்றி கொடுத்த காரணத்தினாலையும் உக்ரகுமாரர் பிரயோகம் பண்ணின அந்த வஜ்ரம், அந்த சக்கரம் என்பது என்ன பண்ணினது, வஜ்ராயுதத்தை நொறுக்கிவிட்டு இந்திரனுடைய மணிமுடியை மட்டும் தூக்கி கொண்டு போய்விட்டது. அதனால் மிகுந்த அவமானத்தை இந்திரன் அடைந்தான். உயிர் போவதை ஒத்த அவமானம் தான் தோல்வி உறுவது என்பது ஒரு வீரனுக்கு. ஆகவே அவன் புறமுதுகிட்டு ஓடினான். ஓடி அவருடைய ஊருக்கு போனார். போய் அவருக்கு உறக்கமே வரல. என்ன நினைச்சாரா, இவன் வந்து சாட்சாத் முருகப்பெருமானை போல சண்டை போடுறார். ஏன்னா முருகன் தெரியாது இந்திரனுக்கு. ஆனால் தேவர்கள் சிறையிடப்பட்டிருந்த போது முருகப்பெருமான் தாரகன் முதலில் அசுரோடு எவ்வாறு போரிட்டார் என்பதை அவர் பார்த்திருக்கிறார். இந்த உக்ரகுமார் அவர் போரிடும் பொழுது அந்த முருகனை பார்ப்பதை போல ஒரு ரீப்ளே போல தெரிகிறது. ஆகவே இவர்கிட்ட நம்ம இனிமேல் வந்து சமாதானமாக போவோம். ஒருவரை வந்து போரிட்டும் வெல்லலாம், அவரோடு நட்பு கொண்டும் வெல்லலாம். வெற்றி இரண்டு விதம், சண்டை போட்டும் ஜெயிக்கலாம், சமாதானமும் ஜெயிக்கலாம். சண்டை போட்டு ஜெயிக்கிற வெற்றி இருக்காது. எப்போ வந்து உறுதியாக இருக்கும்னா, சண்டை போட்டு தோத்து போனவனை மன்னிச்சா தான் உறுதியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு வாகை சூடுதல்னு பேர். வாகை சூடுதல்னு ஏன் பேருன்னா, வெற்றி பெற்றவன் சுடுகின்ற மலர் வாகை. வாகைங்கிற மலரை நீங்கள் பார்த்துருக்கணும், நிறையா இருக்கு நம்ம ஊரில். இந்த தூங்கு மூஞ்சின்னு ஒரு மரம், அதுக்கு தான் வாகைன்னு பேர். தூங்கு மூஞ்சின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியும் என் பேர். அதுக்கு தமிழில் வாகைன்னு பேர். அதனுடைய பூ எப்படி இருக்கும்னா, மத்தாப்பு மாதிரி இருக்கும், மென்மையாக இருக்கும், ரோஸ் கலரில் வாகை மலர். அது அவ்வளோ மென்மையானது. சௌந்தர லகரியில் அந்த பாட்டை பாடினவர் சொல்கிறார், அம்பாளுடைய ஹிருதயம் அப்படி மென்மையாக இருக்கும். மீனாட்சி அம்மையாருடைய இதயம் எப்படி மென்மையாக இருக்கும்னா, சிரீஷ புஷ்பத்தை போல, வாகை மலரை போல மென்மையாக இருக்கும். அவ்வளோ சாஃப்ட், பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும், கலரும் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும் அந்த பூ. அந்த பூவினை வெற்றி பெற்றவன் ஏன் சுட வேண்டும் அப்படின்னா, வெற்றி பெற்றவன் அந்த பூவை சுடும் பொழுது என்ன தர்மம், கல்யாணத்தில் கல்யாண பொண்ணு அம்மி மிதிக்கிறான், என்ன தர்மம், எப்போ பார்த்தாலும் ஆத்துக்காரோட சௌக்கியமாக ஹீரோ ஹோண்டாவில் ஓடிண்டு ஆரியபவனில் சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்காத. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, கஷ்ட நஷ்டங்கள் வரும். அப்போ இந்த கல் மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறா அம்மி மிதிக்கிறது. எதுக்காக அருந்ததி பார்க்கறது, அருந்ததியை போல கற்புக்கரசியாக இருக்கணும். கற்பு தான் நமக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான். உயிர் போனாலும் தப்பு இல்லை, கற்பை காப்பாற்றணும். அதுக்காக அருந்ததி பார்க்கறது. அதுபோல் எதுக்காக வாகை மலர் சூடுறது, இன்று இவன் தோற்று போனான்ங்கிறதுக்காக அவனை இம்சை பண்ணாத, அவனை மன்னிச்சு விட்டுடு. இந்த பூவை போல மென்மையாக நடந்துக்கோ, மென்மையாக நடந்து கொண்டால் தான் உனக்கு உண்மையான வெற்றி. தோற்றவனை மன்னித்து தோழனாக்கி கொள்ள வேண்டும், தோற்றவனை மன்னித்து தோழனாக்கி கொள்ள வேண்டும், அப்போதான் உண்மையான வெற்றி. போரிலே வெற்றி கொள்வது உண்மையான வெற்றி இல்லை. ஆகவே உண்மையான வெற்றி என்பது என்றைக்குமே காந்திய நெறியில் தான் வரும், சமாதான நெறியில் தான் வரும். அமைதி தான் உண்மையான வெற்றி. அதை இந்திரன் உணர்ந்து உக்ரகுமாரனோடு சமாதானம் செய்து கொள்வோம் என்று ஒரு ஓலை அனுப்பினான். என்ன அனுப்பினான்னா, நீ அந்த நான்கு மேகங்களை வந்து தலையிட்டு சிறையிட்ட காரணத்தினால நான் உன் மீது சினந்தேன், நாம் இனி நண்பர்களாக இருப்போம். அந்த மேகங்களை நீ வந்து சிறை விடுத்து விட்டாய் என்று சொன்னால், உன்னுடைய மதுரை மாநகரத்திலும் சுற்றியுள்ள நகரங்களிலும் பாண்டிய தேசம் முழுவதிலும் நீ விரும்புகின்ற அளவிற்கு மழை பெய்ய வைக்கின்றேன், இது உறுதி, இதற்கு என் கையெழுத்து அப்படின்னு இந்திரன் கையெழுத்து போட்டு ஓலை அனுப்பினான். அந்த ஓலை என்ன பண்ணார், படித்தார்கள் தூதுவர்கள்லாம். ஓலை ஃபைல் அப்படின்ட்டார் முருகப்பெருமான். உக்ரம் என்ன சொன்னார், ஃபைலில் போடு, அதுக்குன்னு ஆன்சர் பண்ண வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம். என்னென்னா, இந்திரனை ஏன் நம்பணும் நம்ம, இந்திரன் என்ன உண்மை பேசுகிறவனா, முன்னுக்கு பின்னு முரணாக நடக்கிறவன். அவன் ஒருத்தருடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் ஒன்று இருக்குது, நம்பறா மாதிரி நடந்துக்கிட்டால் தான் அவன் நம்பி நம்ம அவன்கிட்ட பயன்படலாம், அவன் வந்து நம்ம நட்பு கொள்ளலாம். இன்றைக்கி இப்படி சொல்லுவான், மேகங்களை விட்டப்புறம் திரும்ப வந்தால் மழை பெய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த லெட்டரை பற்றி சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் மழை வேண்டும் என்று அதிகமாக விரும்புபவர்கள் யார், விவசாயி. கரெக்டாக சொன்னார். அதனால் ஒரு உழவன் வந்தான். அந்த உழவனுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு. அந்த உழவன் வந்து என்ன சொன்னால், என்ன கேரண்டியாக வச்சுக்கிட்டு இந்த மேகங்களை விட்டுடுங்க, இந்திரன் வந்து தான் சொன்னதை செய்யவில்லை என்றால் என்ன தூக்கில் போட்டுருங்க? யான் பிணை, பேங்கில் கேரண்டி கொடுக்குற மாதிரி அவன் கேரண்டி கொடுக்குறான், நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன் என்று சொன்னான். வேளாளன் என்பவன் என்றைக்குமே உண்மை பேசுபவன் அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கூறுது. இதை சம்பந்த பெருமானே தேவாரத்தில் சொல்லியிருக்காருங்க, அதுக்கு மேலே என்ன இருக்குது? தமிழ் வேதமே சொல்கிறது. திரு ஆலங்காடு இருக்கின்றது, அங்கே சில வேளாளர்கள் இருந்தார்கள். திரு ஆலங்காட்டை ஒட்டி பழையனூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் தான் மக்கள் வசித்தார்கள். ஆலங்காட்டில் பெருமானுடைய கோயில் மட்டும் இருந்தது. ஒரு காலத்தில் அந்த ஊருக்கு ஒரு ஆணும் பெண்ணுமாக இருவர் வந்தார்கள். அந்த ஆடவன் பெண்ணை பார்த்து அஞ்சியபடியே வந்தான். அந்த பெண் அந்த ஊரில் இருக்கிற சபையினர்கிட்ட வந்து முறையிட்டாள். அந்த ஊரில் வேளாளர்கள் அதிகம், அதனால் சபையில் அவர்கள் அதிகமாக இருந்தார். 70 வேளாளர்கள் அந்த ஊர் சபையில் இருந்தார். இந்த பெண் சொன்னால், இவர் என்னுடைய கணவர், என்னோட குர்த்தனம் பண்ண மாட்டேங்கிறார், எனக்கு நீங்கள் தான் வந்து சௌபாகியமான வாழ்க்கையை தரணும், இன்று இரவு உங்கள் ஊரில் நாங்கள் தங்குறோம், எங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க. அந்த பெண் கேட்டான். அந்த ஆடவன் சொன்னான், என் மனைவி இறந்து விட்டாள், இவள் ஒரு பேய், இவள் என்னை கொன்று போடுவாள், அதனால் இவளோடு நான் வசிக்க முடியாது, நீங்கள் வந்து தீர்ப்பளிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னான். அந்த வேளாளன் சொன்னார்கள், பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்ற காரணத்தினால அவர்கள் பெண்ணை நம்பிவிட்டார்கள். நம்பி என்ன சொன்னார்கள், உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் காலையில் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் என்று சொல்லி, நீ இவரோடு குடுத்தனம் பண்ணு சொல்லி குடுத்தனம் பண்ண வச்சாங்க. அன்று இரவு அந்த பேய் தன்னுடைய அந்த அவனுடைய மனைவி தான், ஆனால் பேயாக இருக்கிறான், அந்த கணவனை கொன்று விட்டாள். அடுத்த நாள் காலத்தில் போய் பார்க்குறாங்க, பெண்ணை காணும், ஆடவன் இறந்து கிடக்கிறான். உடனே அந்த 70 வேளாளர்களும் எரி வளர்த்து நெருப்பில் பாய்ந்தார்கள், சொன்ன சொல்ல காப்பாற்றினாங்க. இந்த கதையை திருவாலங்காட்டு தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் என்பதை அதை வந்து அனுமதித்து திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் தொண்டை நாட்டினுடைய பெருமையை சொல்லும்போது சேக்கிழார் பெருமானும் அதை வழிமொழிந்து கூறுகின்றார் என்பதனால வேளாளர்கள் வாய்மை தவறாதவர்கள். சேக்கிழார் பெருமான் அந்தனர்களே அப்படி தான் சொல்கிறார். மறைநூல் வாய்மை ஆதினான் மறைநூல் வாய்மை அப்பூதியார் என்று இந்த நாட்டில் 2 ஜாதிக்காரர்கள் சத்தியசந்தர்களாக இருக்கிறார்கள். அது யாருன்னா முதலும் கடைசியும். அவர்கள் உண்மையை காப்பாற்றி உயிரை விடுவார்கள். யாருன்னு கேட்டால் அந்தனர்களும் வேளாளர்களும். அதனால் இந்த வேளாளன் என்ன நம்பி இந்திரனுக்கு உதவி செய்யுங்கள்னு சொன்ன உடனே அந்த உக்ரகுமார் என்ன பண்ணார், இந்த வேளாளன் வாக்கியத்தை நம்பி அந்த மேகங்களை விடுவித்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டார். மேகங்கள் வந்து இந்திரனும் சென்று சேர்ந்தன. இந்திரன் மனமகிழ்ந்தான். மதுரையில் மழை பெய்தது. எல்லோரும் சுபிக்ஷமாக இருந்தார்கள் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்கின்றேன். நம பார்வதி பதயே நமஹ.